பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இதாகிய தேவனுடைய நாமத்திலும் கட்டாயத்திற்கு சேசனுடைய நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்பட்டுள்ளேன். மற்றும் நேற்று தினத்தில் பெங்களூர் பகுதிக்கு கடந்து சென்றிருந்த போது அங்கிருக்கிற சகோதர சகோதரிகள் நம்ம சந்தித்தவர்கள் யாவரும் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை விழுப்புரம் பகுதியை சார்ந்த நமக்கு தெரியப்படுத்தினார்கள். சோ இந்த விஷயங்களை உங்கள் முன்பதாக வைத்துவிட்டு இப்பொழுது நம்மளுடைய பாட தியானத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். விழுப்புரம் சபையாக இருக்கிற நாம் தேவனுடைய கிருபையில இது வரையில தேவன் நமக்கு இந்த உண்மை சத்தியத்தை கொடுத்து சபையாய் நம்மை ஐக்கியப்பட வைத்தாரு. அது முதற்கொண்டு அநேக தேவனுடைய சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக தொடர் ஸ்டடியாக அநேக தலைப்புகள் கீழே பல சகோதரர்கள் மூலமா நம் மத்தியில் இருக்கிற சகோதரர்கள் மூலமா கூட நம்ம தியானம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். சத்தியம் தேவனுடையது, எனவே நிச்சயமா அதை கொண்டு வருகிறதும் தேவனுடைய சித்தத்தின்படியாகவே நம்ம மத்தியில் அது கடந்து வரும். அந்த ஒரு விதத்துல ரொம்ப முக்கியமா கடந்த சில விஷய வாரங்கள் அல்லது வருஷங்கள்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்டடி கூட நம்ம பார்த்து முடிச்சோம். ஏதோ ஒரு அளவுல அது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டடி இருந்தாலும் நமக்கு இருக்கிற தேவ ஆவியில நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தியானங்கள் நாம் பண்ணி முடித்தோம். இப்போ மெமோரியல் கால பகுதிகளில் நம்ம புதுசா எந்த ஒரு நியூ ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணாம ரெவலேஷன் முடிந்ததோடு கூட நம்ம பஸ்காவுக்கான தியானத்துக்குள்ள கடந்து போயிட்டோம். இப்போ ஏப்ரல் 13, 2014 அந்த ஏப்ரல் 13 அந்த தினத்துல பஸ்கா கர்த்தருடைய பந்தி கூட நம்ம இப்ப கிராஸ் பண்ணிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய முறையில இருக்கிற இந்த ஒரு புதிய வருஷம், இந்த பஸ்காவுக்கு அப்புறமான இந்த வருஷத்துல நம்ம மீண்டுமா இது போல வாராந்திர கூடுகையில தொடர் ஸ்டடிகள் ஏதேனும் அது நம்ம ஆரம்பிப்பது அது ஆரோக்கியமான ஒரு விஷயம். அந்த முறையில தான் இப்போ நம்ம ஒரு புதிய ஸ்டடி, ரொம்ப ஒரு சின்ன ஒரு தொடர் ஸ்டடி தான், பெரிய ஸ்டடி சொல்ல முடியாது. ரெவலேஷன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டடி அல்ல, ஒரு சின்ன தொடர் ஸ்டடி நம்ம செய்வதற்கு. அந்த தலைப்பு என்னவென்றால் த புக் ஆப் ஜூர், யூதா எழுதின நிருபம். சோ இந்த யூதா எழுதின நிருபமா இருக்கிற அந்த புஸ்தகத்தை நம்ம தொடர் ஸ்டடியா எடுத்து தியானம் பண்ண போகிறோம். இது சபையார் யாவருக்கும் இந்த புஸ்தகம் என்று சொன்ன உடனே நமக்கு ஓரளவு புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு நிருபம், ஒரு லெட்டர், இது முக்கியமான லெட்டர். ரொம்ப அதிக அதிகாரங்கள் இல்லை, ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரமே கொண்டிருக்கிற ஒரு சின்ன நிருபம் இது. பட் இது ஒரு அதிகாரம் உடைய நிருபமா இருந்தாலும் இவைகளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு சில ஆழமான விஷயங்கள் இந்த நிருபத்துக்குள்ள காணப்படும். சோ எது எப்படியோ நமக்கு இந்த கடைசி கால சபை வாய்ப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் இந்த நிருபத்தை தியானம் செய்யும் போது நமக்கு கிடைக்கும். சோ அந்த முறையில தான் இந்த நிருபத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப இந்த தொடர் ஸ்டடிக்கு ஒரு ஆரம்பமாக ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானம் செய்து அப்புறமா நம்ம அந்த நிருபம் ஸ்டடிக்குள்ள நம்ம போகலாம். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 3:16-17 வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த அருமையான வார்த்தையை அப்போஸ்தல் பவுல் சொன்னார், முதலாம் சபையினுடைய தூதன். அப்ப அப்போஸ்தல் பவுல் குறிப்பிட்டிருக்கிற இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ், வேத மாணவர்கள் மத்தியில ரொம்ப பிரசித்தம். பேசிக் ஸ்டடியில இருந்து நம்ம பார்க்கிறோம் இந்த வசனம். பட் இந்த வசனத்தை இப்ப நம்ம ஜஸ்ட் சிந்திச்சோம்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்கு புரியும். என்னன்னா வேத வாக்கியங்கள் இவைகள் எல்லாமே தேவனுடைய ஆவியில கொடுக்கப்பட்டது. எதற்காக? தேவன் அவருடைய ஆவியில தயார் பண்ணிட்ட ஒரு புத்தகம். எழுதினது மனிதர்களா இருந்தாலும் அதை ஓவர் ரூல் பண்ணது பரிசுத்த ஆவி. சோ அதன் மூலம் தயாராகப்பட்டுட்ட இந்த வேத புத்தகம் இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, தேவனுடைய மனுஷர்களுக்காக, உலகத்தாருக்காக கிடையாது, தேவனுடைய மனுஷர்களுக்காக. குறிப்பா சொல்லிட்டா தேவனுடைய மனுஷர்கள் யாரு? அந்த 144,000 பேர், சுவிசேஷ யுகத்தில் காணப்படுகிற சபை. சோ இவர்கள் தேறினவர்களா மாறணும். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், ஒரு பர்ஃபெக்ட் மேனா அவங்க மாறணும். ஒரு முழுமையான ஒரு பூரண வளர்ச்சி பெற்றுட்ட ஒருத்தராக அவங்க வளர வேண்டும். இப்படி அவங்க வளர்வதற்கு, அப்ப அதுல இருந்தே தெரியுது அந்த தேவ மனுஷர்கள் ஆரம்பத்தில் அவங்க முழுமையா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சில பலவீனமான நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா நாளுக்கு நாள் தேவன் அவங்களை என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பார். வளர்த்து 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 தான் முடிவில் அவங்க அந்த பரிபூர்ண தன்மை என்ற இலக்கை அவர்கள் எட்டுவார். அப்படி அவங்களை வளர்ப்பதற்காக தேவன் வச்சிட்ட ஒரு புஸ்தகம் தேவனுடைய புஸ்தகம், இதுதான் பைபிள். இது உலகம் வேற மாதிரி பார்க்குது பைபிள், பட் உண்மையிலேயே தேவன் எதற்காக கொடுத்தார்னா இதுதான் கான்செப்ட். தேவனுடைய மனுஷர்களை தேடினவர்களாக மாற்றுவதற்காக. எப்படிப்பட்ட முறையில் அவங்களை இந்த புஸ்தகம் தேடினவர்களா மாத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவர்களா ஆகணும், அதற்காக இந்த புஸ்தகம் வந்து டாக்டரின் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் உபதேசம். அப்புறம் அவங்களுக்கு சில கண்டிப்பு கொடுக்கும், அவங்களை வந்து சில கண்டித்தல் கொடுக்கும். அப்புறம் சில சீர்திருத்தல், அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இதெல்லாம் கூட இந்த பைபிள் செய்யும். அப்புறம் நீதியை படிப்பித்தல், எது சத்தியம் எது உண்மை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் கூட அது படிப்பி. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாலு வித வேலைகளை இந்த பைபிள் செய்யும். சோ இதுதான் இந்த வசனம். வசனத்துல வார்த்தை எப்படி இருக்குது? வேத வாக்கியங்கள் எல்லாம், ஹோல் பைபிள். அந்த பைபிள் இப்ப நம்மளுக்காக அது எப்படி பாக்குறோம்னா 66 புஸ்தகங்கள் அடங்கின பைபிள். இப்ப இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கியது பைபிள், தேவ ஆவியினால் எழுதப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனுடைய மனுஷர் என்ற வார்த்தைக்கு உகந்தவர்களாக தேவனுடைய கிருபையில இந்த வாய்ப்புக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நிச்சயமா நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இந்த பைபிள் யாருக்கான புஸ்தகம்னா நம்மளுக்கான புஸ்தகம். இன்னைக்கு உலகமெங்கிலும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த புஸ்தகத்தை கையில வச்சிருந்தாலும் அதனுடைய பொருள் அவங்களுக்கு புரியுறது இல்ல. ரொம்ப எளியவர்களாக சொற்பர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறோம்னா பெரிய ஒரு சந்தோஷம், நம்பிக்கை என்னன்னா இந்த புஸ்தகமே நமக்காக, நம்மளை போன்ற வாய்ப்பை பெற்றவர்களுக்காகத்தான் இந்த புஸ்தகம். அப்படின்னா அப்ப பேரளவிலாய் வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த புஸ்தகத்தை பேரளவில வச்சிருக்க மாட்டோம், உண்மையாய் அர்த்தத்தோட ஒரு முகாந்திரத்தோட நம்ம இத கையில வச்சிருக்கிறோம். அப்ப அந்த முகாந்திரம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கணும், படித்து இந்த புஸ்தகத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அது என்ன செய்யும்னா நம்மளுக்குள்ள அந்த நாலு வித ஊழியத்தை அது செய்யும். நம்மள உபதேசிக்கிறது, கடிந்து கொள்றது, நம்மளை சீர்திருத்தல் பண்றது, நீதி படிப்பித்தல், இந்த வேலைகள்லாம் நமக்குள்ள இந்த பைபிள் செய்யணும்னா இது கையில இருந்தா மாத்திரம் பத்தாது, இதை நம்ம படிக்கணும். அப்படி படிக்கணும்ன்ற வார்த்தையை விட கர்த்தர் இயேசு சொன்னபடி ஆராயணும், ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர் சொன்னார் இல்லைங்களா. அப்போ அதன்படி நம்ம ஆராயணும். சோ அந்த முயற்சியில தான் பாக்குறோம். நம்ம வார வார கூடி வரும்போது இல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கூடி வரும்போது எதுக்காக தேவனுடைய சத்தியங்களை கேட்கிறோம்னா, குறிப்பா இந்த வேதத்தில் இருக்கிற வெளிச்சங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சோ அந்த மாதிரி இருக்கிற முயற்சிகளை தான் இது போல சபையா கூடி வரும்போது சில பர்டிகுலர் புஸ்தகத்தை எடுத்து சில ஆகமங்களை எடுத்து வந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட தியானங்கள் கூட எதன் அடிப்படையில செய்யறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் செய்யறோம். எப்படி இருக்குது வார்த்தை? வசனம் படிச்சிட்டோம், வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் கொடுத்துட்ட புஸ்தகத்தை நாம் தியானம் பண்ணுவது தேவனுக்கு ஏற்ற காரியம், தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம். ஏன்னா இது அவருடைய புஸ்தகம். ஏன் தியானம் பண்றோம்? அவரே சொன்னாரு, இது நமக்காகத்தான் அவர் கொடுத்திருக்கிறேன்னு அவரே சொன்னார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம தவிர வேற யாருமே படிக்க முடியாது, அப்படி படிச்சாலும் அது அர்த்தம் சரியாக இருக்காது. சோ அந்த முறையில நம்மளுக்கே அந்த பிரிவிலேஜ் இருக்குது, அந்த உரிமை இருக்குது தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு. சோ அந்த முயற்சியில தான் இந்த 66 புஸ்தகம் அடங்கிய பைபிள்ல ஒரு சிறு பகுதியா இருக்கிற யூதம், யூதா எனப்பட்ட புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை நாம் இன்னைக்கு தியானம் செய்ய போகிறோம். முழுமையா இந்த ஒரே நாள்ல இதை முடிச்சிட முடியாது, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த புஸ்தகத்தை பத்தி. ஏன்னா தெளிவா முன்னுரை புரியலனா நம்மளுக்கு புஸ்தகத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. பொதுவா உலகத்தார் எழுதுல எந்த புஸ்தகமா இருந்தா கூட எடுத்த உடனே நேரா சப்ஜெக்ட் குள்ள போயிட மாட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஆசிரியரை பற்றி இல்லைன்னா எந்த நோக்கத்துக்காக இந்த புஸ்தகம், இதை வந்து முதல்ல கொடுப்பாங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போகும். உங்களுக்கு தெரியும், ரசல் எழுதிட்ட வாலிமா இருந்தா கூட எடுத்த உடனே நேரா அத்தியாயத்துக்குள்ள போயிட மாட்டான், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்த யூதா நிருபத்தினுடைய இந்த தியானத்தை முதல்ல நம்ம ஒரு முன்னுரை வைக்கலாம், வைத்து அந்த முன்னுரையை நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணி அதை புரிந்து கொண்டு நம்ம இருந்தோம்னா நெக்ஸ்ட் வசனங்களுக்குள்ள போகும்போது அந்த வசனத்தை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரொம்ப உதவி செய்யும். சோ அந்த முறையில் இன்னைக்கு யூதா நிருபம் பற்றிய ஒரு முன்னுரை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப இப்போ முதலாவது பாயிண்ட் இந்த முன்னுரையில நம்ம என்ன பார்க்கலாம்னா, பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் அல்லது டோட்டல் பைபிள்ல இந்த புஸ்தகம் இடம்பெற்றிருக்கிற சூழல் லிட்டலா நேரடியா இந்த புஸ்தகம் எந்த இடத்துல இது இடம் பெற்றிருக்குதோ அந்த இடம் பெற்றிருக்கிற தன்மையே ஒரு பாயிண்ட், ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துது. எங்கே இடம் பெற்றிருக்குன்னா, வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதோடு 66வது புஸ்தகம். சோ இந்த புஸ்தகம் யூதா எங்க இருக்குதுன்னா, இந்த 66வது புஸ்தகத்துக்கு முன்னாடி 65வது புத்தகமாக இடம் பெற்றிருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே ரெவலேஷன் கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கிறோம்னா, ரெவலேஷன் 66வது புஸ்தகம். இந்த 66வது புஸ்தகத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு மற்ற 65 புஸ்தகங்களை பற்றிய ஓரளவு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். ஏன் இன்னைக்கு ரெவலேஷன்ல சில விஷயங்களை நம்ம தீர்க்கமா எடுத்து இதுதான் இப்படித்தான் அப்படின்னு ஏன் சொல்ல முடியலன்னா, இன்னும் ஒரு முழு நாலேஜ் 65 புஸ்தகத்தை பத்தி நமக்கு வரல. 65 புஸ்தகத்தை பத்திய புல் நாலேஜ் இருந்தா 66வது புஸ்தகங்கள் தெளிவாய் நம்ம அறிந்து கொள்ளலாம். இது ஒரு பாயிண்ட் நம்ம ரெவலேஷன்ல பார்த்தோம். இப்ப அதே மாதிரி இது 65வது புஸ்தகமா இருக்குது யூதா அப்படின்னு சொன்னா, அப்ப நிச்சயமா இந்த புஸ்தகம் கூட ஏதோ நேரடியா படிச்சு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. ஒரு ஒரு கம்பாரிசன் கொடுக்கலாம்னா, இப்ப பிலேமோன் நிருபம் அது ஒரு அதிகாரங்கள் அடங்கிய ஒரு நிருபம். நெக்ஸ்ட் 4 சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷங்கள் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள், தீர்க்கமான காரியங்கள் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஹிஸ்டரி அது, ஜீசஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு. சோ படிக்கும் போது ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இந்த யூதா நிருபத்தை அப்படியே படிச்ச உடனே புரிஞ்சுக்க முடியுமானா, முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நிருபத்துக்கே உரிய சில ஸ்பெஷல்லாம் இருக்கு. இது ஒரு அதிகாரம் உடைய நிருபமா இருந்தாலும் இவைகளுக்குள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பைபிள்ல இருக்கிற மற்ற 65 புஸ்தகங்கள்ல தேடினா கூட கிடைக்காது. சோ இந்த மாதிரி வேற எங்கும் கிடைக்கப்பெறாத சில இன்ஃபர்மேஷன் இந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும் அதை பத்தி சொல்லானா, ஏனோக்கு ஏனோக்கு பேசிட்ட அந்த ப்ராபசி வேர்ட், அந்த வார்த்தை குறிப்பா ஜீசஸ்னுடைய செகண்ட் கம்மிங் பத்தி ஏனோக்கு பேசிட்ட அந்த ப்ராபசி வேர்டு வந்துட்டு பைபிள்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்னா, இந்த யூதா நிருபத்தில் பார்க்கலாம். சோ அதுல இருந்தே தெரியுது, அப்போ இது நிச்சயமா ஒரு ஆழமான சில விஷயங்களை உள்ளடக்கிட்ட ஒரு புஸ்தகம். இத பத்தி சகோதரர் அவர்கள் கருத்து கொடுக்கும்போது, விசேஷமா சகோதரர் பிராங்க் ஷேலு அவருடைய வார்த்தைகள்ல அவர் இந்த புஸ்தகத்திற்கான ஒரு முன்னுரை கொடுக்கும் போது அவர் எப்படி கொடுக்கிறார்னா, அந்த ஆர்டர் பார்க்க சொல்றார். எந்த ஆர்டர்னா, இந்த யூதா புஸ்தகம் இடம்பெற்றிருக்கிற அந்த ஆர்டரை கவனிக்கும் போது, இந்த யூதா புஸ்தகத்துக்கு அடுத்து எந்த புஸ்தகம் வருதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம். இந்த யூதா புஸ்தகத்துக்கு முன்னாடி எந்த புஸ்தகம் வருதுன்னா, யூதாவுக்கு முன்னாடி யோவான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். சோ அப்போஸ்தலன் யோவான் எழுதிட்ட 3 நிருபங்கள், அப்புறம் யூதா, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம். சோ இந்த ஆர்டர் படி பார்த்தா இதுல ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். அப்போஸ்தலன் யோவான் எழுதிட்ட நிருபத்துல பொதுவா நிறைய விஷயங்கள் எழுதினார். குறிப்பா அவர் சபைகளுக்கான ஒரு எச்சரிப்பு வார்த்தை கொடுத்தார். அப்போஸ்தலன் யோவான் என்ன வார்த்தை கொடுத்தார் என்றால், நீங்கள் வசனங்கள் படிக்கலாம். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 18. ஆமா பாருங்க, அந்தி கிறிஸ்துவ பற்றி ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு சபைகளுக்கு கொடுக்கிறார் அப்போஸ்தலன் யோவான். 2 யோவானுடைய புஸ்தகம் வசனம் 7 படிக்கலாம். ஆமா, அப்படின்னா அப்போஸ்தலன் யோவான் அவருடைய 2வது நிருபத்திலையும் அந்தி கிறிஸ்து என்பவரை பற்றி பேசுறார். 3வது நிருபத்தில் அவர் அப்படி பேசல, ஆனா சில எச்சரிப்புகள் கொடுத்தார் சபைகளுக்குள்ள இருக்கிற சிலர்கிட்ட, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சிலர் அவர் கோடிட்டு காண்பித்தார். 3வது நிருபத்தில் 12வது வசனம், மன்னிக்கணும் வசனம் 9 படிக்கலாம்.
ஆமா, அந்த முதன்மையா இருக்க விரும்புகிற லீடர்ஷிப் மேல ரொம்ப ஆவல் வைக்கிறவர் இந்த தியோத்ரேபு எனப்பட்ட ஒரு சகோதரர். சோ இந்த சகோதரனை பத்தி இந்த இடத்துல அவர் போட்டிட்டு காட்டுறாரு, இவர் நல்ல ஒரு சகோதரன் அல்ல. அந்திகிறிஸ்து உருவாவதற்கான ஒரு பிகினிங் என்னன்னா, இந்த மாதிரி பதவி, இந்த மாதிரி சில உயர் ஸ்தானங்கள், இதை விரும்புறது தான் அந்திகிறிஸ்து உருவாக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா, மூணு தன்னுடைய நிருபங்களையும் யோவான் சபைகளுக்கான ஒரு எச்சரிப்பை என்ன கொடுக்கிறாருன்னா, அந்திகிறிஸ்து பத்தி கொடுக்கிறார். ஓகே, இது விஷயம். இப்ப இந்த நிருபத்துக்கு அப்புறம் தான் எது வருதுன்னா, யூதா வருது. அப்ப இந்த யூதா நிருபத்துல என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, புல் அண்ட் புல் எச்சரிப்பு கொடுக்கிறார். யார்னா, இந்த யூதா அப்போஸ்தலர் புல் அண்ட் புல் எச்சரிப்பு கொடுக்கிறார். சபைகளுக்குள்ள என்ன மாதிரி சூழல் இருக்கும், எப்படிப்பட்ட நிலைகள் வரும், அதுல இருந்து நம்ம எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். பாயிண்ட் அப்ப கவனிங்க, யோவான் அந்திகிறிஸ்து வருதா வருவாரு, இப்பவே அதுக்குரிய ஆரம்பம் ஆகுதுன்னு சொல்றாரு. யூதா சொல்றாரு, சபைகளுக்குள்ள ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ள நம்மை கொண்டு போயிரும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பினுடைய நிருபம் வந்து யூதா. வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்றாங்க, அங்க யோவானுக்கு வெளிப்படுத்தப்படும் போது இப்படிப்பட்ட முறையில் அந்திகிறிஸ்து நிச்சயமா வெளியாயிருவாரு. அவர் வெளியானதுக்கு அப்புறம் சபை என்னென்ன அனுபவங்களுக்குள்ள கடந்து போகும், ஹோல் காஸ்பல் ஏஜினுடைய ஹிஸ்டரி கொடுத்துட்டு ஃபைனல்ல அந்த பொல்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு சம்பவிக்கும். சபைக்குள்ள வரும் யோவான், அப்படி வந்திருக்கும் போது இல்ல வருகிற சூழல்ல ஒரு உண்மையான பரிசுத்தவான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் சொல்றாரு, அப்படி அவங்க நடந்து கொண்டாலும் நிச்சயமா அந்திகிறிஸ்துவினுடைய அமைப்பு உள்ள என்றாகி முழு வரலாறுல ஒரு பெரிய பங்கை எடுத்துக்கொண்டு சில கெடுதல் அவங்க செய்வாங்க, ஆனாலும் தேவன் அவைகளுக்கு மத்தியில இருந்து சபையை அவர் உருவாக்குவார். இதுதான் வார்த்தை. எந்த விதத்தில் இதை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த யூதா நிருபத்திற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ல இந்த நிருபம் இடம்பெற்றிருக்கிற அந்த இடம் யோவான், யூதா, ரெவலேஷன். அப்ப இது மூணுமே பார்க்கும் போது ஒரு எச்சரிப்புகள், ஒரு ஒரு பயங்கரங்களை குறித்து நாம் விழிப்புணர்வா இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு புஸ்தகம். சோ அப்படிப்பட்ட புஸ்தகத்துல ஒன்னா இருக்கிற இந்த யூதா, இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப தியானம் பண்ணோம். விசேஷமா இதை சொல்லும் போது, இது எப்படி ரெவலேஷன் நம்ம சொல்றோம், ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றோம் இல்லைங்களா, இது அடையாளமா அந்த ஆதிகால சபையில இருந்துட்ட ஒரு முக்கியமான அப்போஸ்தலரா இருக்கிற யோவானுக்கு அது காட்டப்பட்டாலும், அந்த யோவான் கடைசி கால சபைக்கு அடையாளம். எனவே இதுல கூறப்பட்டிருக்கிற அந்த அடையாள வார்த்தைகள் கடைசி கால சபைக்கு அது பொருள்படும், அந்த கால பகுதிகளில் இதனுடைய அடையாளங்கள் வெளியாகும் என்று நம்ம ரெவலேஷன் பத்தி பேசுறோம். இதே மாதிரி தான் நம்ம சொல்லலாம் இந்த யூதா. இந்த யூதா புஸ்தகம் கூட கடைசி கால சபைக்கு அருமையாய் அர்த்தத்தையும் ஒரு படிப்பினையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிருபம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, வசனம் படிக்கலாம். யூதால 14 மற்றும் 15 வசனங்கள். எந்த விதத்துல இந்த நிருபம் கடைசி கால சபைக்கு அருமையா அல்லது ஆப்டா பொருந்தும் அப்படின்னு பார்த்துட்டா, இந்த ரெண்டு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அவபக்தி உள்ளவர்களை கண்டிக்கிறதற்கும் நியாய தீர்ப்பை செலுத்துகிறதற்கும் கர்த்தர் வருவாரு, அவரோடு கூட யார் வருவாங்க, ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் வருவாங்க. அப்போ ஜீசஸ்னுடைய செகண்ட் கம்மிங் பொதுப்படையா சொன்னா அதை பேசுறாரு. இன்னும் சிறப்பா சொல்லனா, ஜீசஸ் மாத்திரம் வரதில்ல, அவர் கூட யார் வரா, ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் வரான். இது சபை குறிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை மற்றும் சபையினுடைய நிறைவு, அதை தொடர்ந்து இந்த உலகத்தின் மேல வரப்போகிற மகா உபத்திரவம் மற்றும் அதை தொடர்ந்து இந்த உலகத்துக்கு கிடைக்க போகிற ஒரு ஆசீர்வாதமான சூழல். சோ இது அனைத்தையும் குறித்து இவர் பேசுறார். இத பேசுறார் அப்படின்னா, இன்னைக்கு கடைசி கால சபை விஷயத்துல யோசிச்சு பார்த்தா இது மிக மிக ஏற்ற ஒரு சூழல். கடைசி கால சபை வாழுகிற சூழலே ஓபனிங்கே எங்க எங்க இருக்குன்னா, ஜீசஸுடைய இரண்டாவது வருகை தான் கடைசி கால சபையினுடைய ஆரம்பம். 1874க்கு அப்புறம் 1878 அந்த ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையின்படியாக முதலாவது உயிர்த்தெழுதல் அது நடக்குது. அப்ப நிச்சயமா இது கடைசி கால சபை காலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்குது இந்த நிருபம். எனவே இது அவசியம், இது கடைசி கால சபைக்கு பொருந்தக்கூடிய ஒரு நிருபம். அது மாத்திரமல்ல, சபைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சில பயங்கரங்கள், உபதேச ரீதியா சில பொல்லாத மனிதர்கள் ரீதியாக ஒரு சபை ஒரு பயங்கரத்துக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஆரம்ப கால விஷயத்தில் அது இருந்துச்சு, அதே மாதிரி கடைசி கால சபை விஷயத்திலையும் அது இருக்கும். அப்ப அதற்கான ஒரு எச்சரிப்பு இந்த நிருபத்தை தியானம் செய்யும் போது கடைசி கால சபை வாய்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக அது காணப்படும். சோ இது இது கூட இந்த இன்ட்ரடக்ஷன் விஷயத்துல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த நிருபத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுக்கலாம் என்றால், இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிற விதம், மொழி நடை, எந்த விதத்துல இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதுனா, ஏற்கனவே சொன்னோம், இது அப்படியே நேரடியா ஒரு ஒரு ஷார்ட்ல ஆரம்பிச்சு ஒரு 25 வசனங்கள் தான் இருக்கு. இதுல வசனங்களா பிரிச்சு பார்த்தா அப்படியே ஒரு உட்காந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் மேக்சிமம் அப்படியே ஆகும். படிச்சிட்டோம்னா யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா இந்த நிருபத்துக்குள்ள எங்க இருக்கு நம்ம ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி இருந்தாலும் இது எழுதப்பட்டிருக்கிற மொழி நடை, அந்த வசனங்களை வாசிச்சு புரிஞ்சுக்கிற விஷயங்கள் சாதாரணமா புரிஞ்சிக்க முடியாது. சில ஆராய்ச்சி செய்யாம இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ரெவலேஷன் இல்லாம ஒரு சில நிருபங்கள் கூட அப்படி இருக்கு. படிச்சா ஆராய்ச்சி பண்ணாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஹீப்ரூ பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் சகோதரர்கள் மூலமா, ஹீப்ரூ நிருபம் கூட படிச்சா புரியாது ஆராயும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூதா எழுதின இதே எழுத்து பாணி எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கும்னா, இரண்டு பேதுரு அந்த நிருபம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டு, நோவா காலம், சோதம், கொமோரா, பாவம் செய்த தூதர்கள், இந்த மாதிரி நிறைய சில அடையாளமான சம்பவங்களை எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி அங்க பேதுரு சத்தியம் கொடுப்பார். எங்கன்னா ரெண்டு பேர் விசேஷமா அந்த செகண்ட் சாப்டர் ரெண்டு பேர்ல இரண்டாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சில அடையாளமான சம்பவங்களை சுட்டி காண்பித்து பேதுரு வந்து அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இதே மெத்தட் தான் யூதா கூட சில அடையாளமாகிய சம்பவங்களையும் சில அடையாளமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இந்த நிருபங்கள் அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி இது இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியலன்னா, இத அப்படியே படிச்சு ஃபுல்லா எல்லா வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பொருள் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமா ஒரு தியானம் ஒரு ஸ்டடி இதன் மேல அவசியம் இந்த நிருபத்தின் மேல. சோ இது கூட இந்த நிருபத்தை பற்றிய இன்ட்ரடக்ஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நெக்ஸ்ட் இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் முன்னுரையிலேயே இது இந்த பாயிண்ட் கூட அடங்கும். இன்னைக்கு பேசுறது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான். இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் எந்த காலமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதை பற்றி ரெக்கார்டு எப்படி கிடைக்குது நமக்கு முன்னாடி இருக்கிற மூத்த சகோதரர்கள் மூலமா எப்படி கிடைக்குதுன்னா, கிபி 70 ஆக இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் காணப்படலாம் என்று இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரி பரவாயில்ல அப்படி எழுதப்பட்டதா இருந்தாலும் எழுதப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு முகாந்திரம் இருக்கும். பைபிள்ல புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட எல்லா புத்தகமுமே ஒரு அர்த்தத்தோட இருக்கும். சில எக்ஸாம்பிள் சொல்லனா, கலாத்தியர் எழுதினார் அப்போஸ்தல் பவுல். ஏன் எழுதினார் கலாத்திய நிருபம்? சபை பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க, உபதேசத்துல தவறான உபதேசத்துக்குள்ள போகிறாங்க. இது பவுல் கேட்கும் போது மனசுல ரொம்ப ஆதங்கப்பட்டு அவங்களுக்கு எழுதுறார், அப்படி போயிடாதீங்க, அப்படி போகிறது தப்பு என்று அவர்களை கண்டித்து எழுதுறார். எபிரேய நிருபம் எதற்காக எழுதப்பட்டுச்சு? இருந்துட்ட இஸ்ரேலிருந்து ஒரு சொற்ப பேர் தான் இந்த வாய்ப்புக்கு வந்தாங்க, இந்த அழைப்புக்குள்ள. அப்படி வந்தவங்க கூட கொஞ்ச நாள்ல குளிர்ந்து போய் மறுபடியும் நியாய பிரமாண பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது பவுல் அதை எச்சரிக்கிறாரு, இல்ல எவ்வளவு பெரிய ரட்சிப்பு நீங்க வாங்கியிருக்கிறீங்க, வேணா பழைய ஏற்பாட்டு நிழல்கள்லாம் பாருங்க சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி சபைகள் ஒரு ஒரு நல்ல நிலைமையில இருந்து அவங்க கெட்டு போகிற நிலைமைக்கு போகும் போது உடனடியே அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க விஷயங்கள் கேள்விப்படும் போது. இப்ப நம்ம காலம் மாதிரி அங்க டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் கிடையாது, ஈஸியா உடனே கிளம்பி வந்துட முடியாது. அப்படி ஒருவேளை அவர் கிளம்பி வந்தார்னா அப்போ பிரசன்ட்ல ஏதாவது ஒரு ஏரியால அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஊழியம் என்ன ஆயிருந்தா பாதிக்கப்படும். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொண்டே ஏற்கனவே ஊழியம் செய்யப்பட்ட பகுதிகள் சபைகள் கொஞ்சம் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்கன்னு கேள்விப்படும் போது உடனே அவங்க தேவ ஆவியில உணர்த்தப்பட்டு கடிதம் எழுதி கொடுத்து விட்டாங்க. அந்த கடிதத்தை படிச்சு அவங்க மாற்றி கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும்னு கொடுத்து விட்டாங்க. சோ அதே மாதிரி அதனாலதான் இதெல்லாம் லெட்டர்ஸ், நேரடியா பண்ண பிரசங்கங்களை அவங்க எழுதல, கடிதங்கள் மூலம் போன சத்தியங்கள் அவைகளை தான் நிருபங்கள் என்று நம்ம அழைக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த யூதா கூட எழுதப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கு. எதற்காக இந்த யூதா இந்த நிருபத்தை அவர் எழுதிட்டார் அப்படி கேட்டா அதுக்கு முதல் பொதுவான ஒரு பாயிண்ட் என்ன கொடுக்கலாம்னா இது ஏதோ ஒரு போதனை கொடுக்கிறதுக்காக இல்ல, இது என்னன்னா ஒரு கண்டிப்பு ஒரு ஒரு எச்சரிப்புக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது யாருக்கு எச்சரிப்பு, இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது யாருக்கு எச்சரிப்புன்னு கேட்டா இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. நிச்சயமா அது ஆதிகால சபை, ஆனா இது யாருக்கு எச்சரிப்புனா அது நியூட்ரலா இருக்கு. வசனங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா இவங்களுக்கு பவுல் எழுதினார்ல கலாத்திய இருக்கு, எபிரே இருக்கு, கொலோசே இருக்குன்னு அந்த மாதிரி பர்டிகுலரா இன்னாருக்கு என்று இதுல நம்ம பார்க்க முடியாது. வார்த்தைகள் பொதுப்படையா இருக்கும், காமனா இருக்கும். அந்த இது யாருக்காக எழுதப்பட்டதுனா ரொம்ப பொதுவான வார்த்தையா இருக்கும். வேணா வசனம் படிக்கலாம், யூதாவில் முதல் வசனம். பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா ஒருத்தரை குறிக்கல. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஆதிகால சபை அனைவருக்குமே உரியதா இருந்திருக்கும் இந்த நிருபம். ஏன்னா வஞ்சனைகள் பாதிப்புகள் எல்லாருக்குமே வருது. அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை அப்படின்றது ஏதோ பர்டிகுலரா ஒரு ஏரியால இருக்கிற சர்ச்சை கிடையாது. ஓவரால் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அனைத்து சபைகளையும் கெடுக்கணும் இந்த நோக்கத்துலதான் வரும் அந்தி கிறிஸ்து விஷயம். அப்ப இந்த யூதா இந்த கண்டிப்பு இந்த ஒரு உணர்த்துதல் அடங்கிய இந்த கடிதத்தை பொதுப்படையா வைக்கிறார். எப்படி பொதுப்படையா வைக்கிறார், உலகத்தாருக்கு கிடையாது. முதல் பாயிண்ட், உலகத்தாருக்காக அவர் எழுதல, சபைக்கு தான் எழுதினாரு. அதுதான் பாக்குறோம், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் மற்றும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமா இருக்கிற அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இது எழுதப்பட்டது யாருக்காகனா இந்த சுவிசேஷ யுகத்துல சபை வாய்ப்புக்கு வந்துட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்காக எழுதியிருக்கிறார். அப்ப நல்லா இது ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். இது பர்டிகுலரா இன்னாருக்கு என்று சொல்லப்படாத போது அதிக வாய்ப்பு இருக்குது. இது டோட்டல் காஸ்பல் ஏஜில் இருக்கிற சர்ச் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம்னா இந்த நிருபத்தை தங்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பா சபையினுடைய முடிவில் இருக்கிற நாம கூட இந்த நிருபத்தை பார்த்தோம் என்றால் இது நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய படிப்பினை, ஒரு எச்சரிப்பை கூட இந்த நிருபத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாம கூட இன்னைக்கு தேவனாலய பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு நாம கூட இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே காக்கப்பட்டவர்கள், பெரிய ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறவர்கள். சோ இந்த ரீதியில பார்த்தா இது எந்த நோக்கத்துக்காக எழுதினார் அப்படின்ற கேள்வியில இது ஒரு எச்சரிப்பு, எச்சரிப்பா இருந்துட்டாலும் பர்டிகுலரா இந்த எச்சரிப்பு யாருக்குன்னா இந்த வாய்ப்புக்குள்ள யார் யாருன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வருகிறவங்களுக்கு கிடையாது, இந்த வாய்ப்பை பெற்று அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நிருபம் பொருந்தும். இதுதான் இது பாயிண்ட் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் சகோதரர்கள் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுக்கிறாங்க. யார் கொடுக்கிறாங்கன்னா ரெண்டு பாயிண்ட், இங்கிலாந்து பைபிள் ஸ்டூடெண்ட் அந்த பத்மோஸ் அப்படின்னு அவங்களுடைய இது நம்ம பார்க்கலாம். அந்த இங்கிலாந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த நிருபத்துக்காக சில குறிப்புகள் கொடுக்கிறாங்க. அப்படி கொடுக்கிற குறிப்புல இந்த நிருபம் எழுதப்பட்டதற்கான ரெண்டு நோக்கங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க. அது ஓரளவு ரீசனபிளா இருக்கு அந்த ரெண்டு நோக்கங்கள். முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா தேவனாலே போதிக்கப்பட்டு பரம ஈவ் அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்துல ஓடுறார் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி. அப்படி ஓடுறாரு, தேவன் அவருடைய தரப்புல அவருக்கு எல்லா கிருபைகள் இரக்கங்கள் கொடுத்து அவர் போஷிச்சுட்டே வரார். இப்படியே ஓடிட்டு இருக்கிறவர் அவர் வாழ்க்கை முடிவர் முடியவர் எண்டு பகுதிக்கு வரார். எண்டு பார்ட்ல என்ன ஆகுதுன்னா தேவன் அவர் தரப்புல எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாரு, ஆனா அந்த ஓடுனார் இல்லைங்களா அவர் வந்து வெற்றி அடையல. வெற்றி அடையாம இறுதியில் அவர் எதை சந்திக்கிறார்னா தோல்வியை சந்திக்கிறார். இந்த வாய்ப்பை வந்துட்டு இழக்கிறார். எதற்காக தேவன் அழைத்து இவ்வளவு வேலைகள் அவர்கிட்ட பண்ணாரோ அது எல்லாமே முடிவில் என்ன ஆயிடுச்சுன்னா விருதாவாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேடர்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அறிவு உணர்த்துவதற்கு இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா முடிவுல தோத்துருவீங்க. ஸோ அவங்களை எச்சரிக்கிறதற்கு இந்த நிருபம் எழுதினார். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சிலர் இந்த நல்மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ள என்ற ஆவா உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க. தேவன அவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்துருவார். பட் பிகினிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள என்றான உடனே மறுபடியும் ரிட்டர்ன் உலகத்துக்கே போயிடுவாங்க. பாருங்க, ஒருத்தர் ஓடி கடைசியில தோக்குறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? போராடி போராடி ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் போராடி போராடி கடைசியில வெற்றி என்பதே அவர் வாழ்க்கையில நடக்கல, வெறும் கிருபைகள் இலக்கங்கள் வாங்கி வாங்கி போய் பைனல்ல தோத்துட்டார். இன்னொருத்தர் உள்ள என்றான உடனே அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுவார், உடனே பின்மாற்றமான சூழ்நிலைக்குள்ள போயிடும். சோ இந்த ரெண்டு வகுப்பார், ஆரம்பத்திலே தவறி போறவங்க முடிவுல தோத்து போறவங்க, இந்த ரெண்டு வகுப்பாரை உணர்த்துவதற்காக அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தங்களை திருத்திக் கொள்வதற்காக இவர் இந்த நிருபத்தை எழுதினார். சோ இந்த நிலைகளை பற்றி அப்போஸ்தல் பவுல் அவருடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். எங்கன்னா எபிரேயருடைய நிருபம் 6:6 வாசிக்கலாம். ஆரம்ப கால சபைகளுக்குள்ள இந்த மாதிரி நிலைமையில உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னோம் எல்லா கடிதங்கள் மெஜாரிட்டி லெட்டர்ஸ் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா சபைகளினுடைய பின்மாற்ற தன்மையை கண்டிக்கிறது, அப்படி போகக்கூடாது என்பதை எச்சரிக்கிறதற்காக எழுதப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. அப்படி ஒருத்தர் போயிட்டார்னா அவரை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், வேற ஒரு வாய்ப்புக்குள்ள அவர் வந்துருவார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தர் காஸ்பல் ஏஜிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு தேவனால் அழைக்கப்பட்டு உள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் பின்வாங்கி போனார்னா அவருக்கு வேற வாய்ப்பு கிடையாது. ஒரு ஒரு உலக மனுஷர்களுக்கு கிடைக்க போகிற அடுத்த ஒரு சான்ஸ் அவங்க லைஃப்ல கிடையாது, அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய நஷ்டம். கோபாக்கினையும் பட்சிக்கிற அக்னியுமே வரும் என்று எபிரேயர் 10 சொல்றார் அவர். சோ இந்த மாதிரி அப்போஸ்தல் பவுல் கூட சபைகள் அப்படி கண்டிச்சிருக்கிறார். இதே மாதிரி இப்ப யூதா கூட சபைகளுக்கு இந்த மாதிரி விஷயத்தை உணர்த்துகிறதற்காகத்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நிருபத்தை அவர் எழுதிட்டார். சோ இதுதான் இந்த நிருபம், யூதா நிருபம் எழுதப்பட்டதற்கான ஒரு நோக்கம் நம்ம பார்க்கணும். இப்ப நெக்ஸ்ட் இனி மீதி உள்ள பகுதிகள் முன்னுரை விஷயத்துல சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். என்னன்னா ஆசிரியரை பற்றி இந்த நிருபத்தை எழுதிட்ட யூதா அவரை பற்றி நம்ம சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு இந்த நிருபத்தை நம்ம புல் ஸ்டடி பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். எழுதப்பட்டவர் எழுதப்பட்ட நோக்கம் எல்லாம் பார்த்துட்டு அவரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண மறந்துட்டோம்னா கூட ஒரு முழுமையான ஸ்டடி என்று அதை சொல்ல முடியாது. எனவே தான் இப்ப ஆசிரியரை பற்றி நம்ம தியானம் பண்ணோம், யூதா. அப்ப யூதா என்ற ஆசிரியரை பத்தி பார்க்கும்போது ரொம்ப ஓபனா நமக்கு தெரியற பாயிண்ட்ஸ் தான் என்னன்னா இந்த யூதா என்பவர் 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்ல இந்த யூதா கூட இவர் ஒருத்தர். அதனாலதான் அந்த நிருபம் எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். பர்டிகுலரா யாருக்கும் கிடையாது, இது ஒரு பொதுவான நிருபமாக யூதா எழுதியிருக்கிறார். அவர் யார்னா ஒரு அப்போஸ்தலர். ஓகே, அப்ப இவருடைய நிலைகள் பார்க்கும்போது இவருக்கு தாய் தகப்பன் இருந்திருக்கிறாங்க. பைபிள்ல கூட அவங்கள பற்றிய ரெக்கார்டு நமக்கு இருக்குது. முதல்ல இவங்க இவருடைய தாய் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க வந்துட்டு மரியாள். மரியாள் வந்துட்டு இவங்களுடைய தாய். இந்த மரியாள் என்று சொல்லும் போது பைபிள்ல அநேக மரியாள் இருக்கிறாங்க. அப்ப இதுல எந்த மரியாள் அப்படி பார்க்கணும், நான் நினைக்கிறேன் ஒரு 4 மரியாள் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. இதுல இந்த மரியாள், இந்த யூதா என்ற அப்போஸ்தலருடைய தாயாகிய மரியாள் இவங்க யாரு அப்படின்னா, இதுக்கு வசன ஆதாரம் இருக்கு இவங்க யார் என்பதற்கு. மத்தேயு சுவிசேஷம் 27 56 வசனம் படிக்கலாம்.
யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபெதேயுவின் குமாரருடைய
பாருங்க அவங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய தாய், அப்புறம் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாய். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள்னா அவங்களும் மரியாள். இன்னொரு விதமான வார்த்தை எப்படி வரணும், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாய். சோ இவங்க தான் பாக்குறோம் இந்த யூதாவினுடைய தாய். அப்ப யோசே வேர்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த யூதா என்ற அந்த வார்த்தை, அந்த நபர், அந்த அப்போஸ்தலருக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா யோசே. யோசே என்ற பெயர் கூட அவருக்கு இருக்கும், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் அந்த பேர் லிஸ்ட்ல. இப்போதைக்கு புரிந்து கொள்ளலாம், மரியா யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகி மரியா, இதுதான் பாயிண்ட். ஆனா வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதால முதல் வசனம் வாசிக்கலாம், போதும். அப்ப இதான் பாக்குறோம், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாய் அப்படின்னா யோசே இருக்குது. பட் நிருபத்தில் பார்த்தா யாக்கோபின் சகோதரன் யூதா. அப்ப யூதான்ற வார்த்தையும் யோசேன்ற வார்த்தையும் ஒண்ணு, வேற வேற பேர் அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்படி பேதுருவுக்கு நிறைய பேர் இருந்துச்சு, சீமோன், கேபா அப்படி இருந்த மாதிரி, இங்க வந்துட்டு யாக்கோபு யோசே ரெண்டுமே ஒரே பேர். சாரி மணிக்கல, யூதா மற்றும் யோசே ரெண்டுமே ஒரே பேர். இவர் யாக்கோபினுடைய சகோதரர். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி இந்த இரண்டு பிள்ளைகளினுடைய தாயாக அவங்க இருந்தாலும், இந்த தாய் மரியாள் என்பவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தாயின் சகோதரி. இயேசு கிறிஸ்துவின் தாயோட பேர் மரியாள். அந்த மரியாளினுடைய உடன் பிறந்தவங்க தான் யார்னா இந்த மரியாள். எந்த மரியாள், இந்த யூதாவின் தாயாகிய மரியாள். ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு அக்கா தங்கை மாதிரி இவங்க இருந்திருக்கிறாங்க, உண்மையிலே அக்கா தங்கை தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இவங்க. ஏன்னா அதனாலதான் நம்ம பாக்குறோம் இந்த யூதா ஒண்ணு ஒண்ணுல பாக்குறோம் இல்லீங்களா, யாக்கோபின் சகோதரன் யூதான்னு பாக்குறோம்ல. இதே மாதிரி அந்த யாக்கோப பத்தி புதிய ஏற்பாட்டுல இன்னொரு வசனம் இருக்கு, எங்கன்னா கலாத்தியருடைய நிருபம் முதல் அதிகாரம் 19வது வசனம். முதல் அதிகாரம் 19வது பாருங்க. அப்ப இந்த இடத்துல வேர்டு எப்படி வருது, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப், இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோப். எப்படி சகோதரன் இயேசு கிறிஸ்துவுக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் யாக்கோபினுடைய தாயும் சகோதரி. அப்படின்னா என்ன, ஒரு பெரியம்மா பையன் இல்லைன்னா சின்னம்மா பையன், இந்த மாதிரி தான் வரணும். யாருன்னா யாக்கோப். அதனாலதான் பார்க்கும்போது சகோதரன் என்ற வேர்டு வந்துட்டு அங்க பயன்படுத்துறான். அப்ப யாக்கோபு கர்த்தருடைய சகோதரன் சொல்லிட்டா, அப்ப யூதா கூட யார், இவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரியம்மா பையன் இல்லைன்னா சின்னம்மா பையனாக இவர் இருக்கணும். சோ இது இன்ஃபர்மேஷன். அதனாலதான் இவங்க தாய் பேர் வந்து மரியா. சரி, தகப்பன், தகப்பனுடைய பேர் என்னன்னா, இது இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை செலக்ட் பண்ண இடங்களை பார்க்கும்போது அவங்க தகப்பன் பேர் கூட இருக்குது. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3:18 வசனம், ஆமா. இப்ப இந்த யாக்கோபு பத்தி இருக்கும்போது பேர் வருது என்னன்னா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அப்ப அல்பேயுவின் குமார் யாக்கோபு வந்து இவருடைய அண்ணனோ தம்பியோ. இவருக்கு வந்து அல்பேயுவின் குமாரன் அப்படின்னு வார்த்தை வரும்போது, அப்ப நிச்சயமா அவருடைய குடும்பத்தில் பிறந்த இவர் யாரா இருக்கும், இவருக்குரிய தகப்பனாகவும் அந்த அல்பேயு எனப்பட்டவர் காணப்பட வேண்டும். பாருங்க, அப்ப அம்மா பேர் மரியாள், அப்பா பேரு அல்பேயு. சோ இதுதான் இவருடைய ஃபேமிலி, தாய் தகப்பனுடைய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீசர்கள்ல யாக்கோபு யூதா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இது இல்லாம பிரதானமான இன்னொருத்தர் இருக்கிறார், யாருன்னா மத்தேயு. இந்த மத்தேயு கூட இவங்களுடைய சகோதரன் அவ்விதமாய் இருக்கலாம் என்று சில வசன ஆதாரங்கள் மூலமா ரெக்கார்டு கொடுக்கிறாங்க. மத்தேயு கூட, ஏன்னா வசனம் இருக்குது எங்கன்னா, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 2:14 வசனம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த அல்பேயுவின் குமாரனாகிய லேவி. அப்ப இதே அல்பேயுவின் குமாரன் தான் யாக்கோபு என்று முன்னாடி ரெக்கார்டு பார்த்தோம் வசனத்துல, எங்கன்னா நம்ம மார்க் 3:18 பார்த்தோம். இப்ப மறுபடியும் மார்க் 2:14 தெளிவா இருக்குது, அதே அல்பேயுவின் குமாரனாகிய லேவி என்று நம்ம பார்த்தோம். அப்ப இதுல இருந்து நல்லா கண்டுபிடிக்கலாம் இவர் கூட யாரா இருக்கணும், நிச்சயமாக இவருடைய ஒரு உடன் சகோதரனாக இருந்திருக்கலாம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ்ல ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த அல்பேவின் குமாரன் யாக்கோபு அப்படின்னு வரும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்கள்ல 2 யாக்கோபு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்ப இந்த அல்பேயும் இன்னொரு யாக்கோபுக்கு ஒருவேளை தகப்பனா இருப்பாரோ அப்படி நினைக்க தோணும், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அதை பத்தி வசனம் இருக்குது. அப்போஸ்தல நடபடிகள் 12 அதிகாரத்துல 2 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 12:2. ஆமா, இந்த யாக்கோபு என்ன ஆயிட்டாரு, ஆரம்ப காலத்திலேயே இவர் வந்து மரிச்சிட்டாரு, இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். எந்த முறையிலனா இந்த மாதிரி நம்ம இவர் மறிக்கிறார் இல்லையா, ஸ்தேவான். அந்த ஸ்தேவானுடைய மரணத்தை தொடர்ந்து இங்க ஒரு அப்போஸ்தலர் கூட என்ன ஆகுறார்னா யாக்கோபு என்பவர் மறிச்சிடறார். சோ எனவே இந்த யாக்கோபை நம்ம இதோட ஜாயின் பண்ண முடியாது. அப்ப நல்லா தெரியுது, இவங்க அல்பேவினுடைய குமாரர்கள் மற்றும் மரியாள் இவங்களுடைய தாய், உடன் பிறப்புகள் யாக்கோபு மற்றும் லேவி மத்தையுவாக இருக்கலாம் என்று நம்மளுக்கு சில ஆதாரங்கள் வேதத்துல கிடைக்கும். சோ இது ஒரு இந்த ஆசிரியரை பற்றி கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், இவருக்கு சில அநேக பெயர்கள்னால இந்த யூதா அழைக்கப்பட்டார். ஒரே ஒரு பேர் மாத்திரம் இல்ல, இல்ல ஒரு 2 பேர் மாத்திரம், நிறைய பேர் இந்த ஒரே ஆளுக்கு பைபிள்ல இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம், இவர் யோசே என்னும் பேர்ல அழைக்கப்பட்டார் யூதா. ஆனா இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா யோசே. இது ஏற்கனவே வசனம் படிச்சோம் மத்த 27:56 யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள். சோ அது ஒரு ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த யூதா ததேயு என்ற நாமத்துல கூட இவர் அழைக்கப்பட்டார். ததேயு எனப்பட்டவர் கூட யார்னா இதே யூதா தான். அது பத்தி வசனம் எங்க இருக்குன்னா மார்க்கு சுவிசேஷம் 3:18 வசனம் படிக்கலாம். பாருங்க, கண்டினியூவா வருது, அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு ததேயு. இந்த ததேயுன்றவர் யாருன்னா யாக்கோபினுடைய சகோதரன் யூதா. அப்ப யாக்கோபினுடைய சகோதரன் ததேயுனா ததேயு ஈக்குவல் டு யூதா, ரெண்டு பேருமே ஒரே ஆள், ஆனா வேற வேற பேர்ல அழைக்கப்படுறோம். இங்க ததேயு இருக்குது, இன்னொரு பேர் இருக்குது இவருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா லெபேயு. லெபேயு என்ற வேர்டுல கூட இவர் அழைத்தாங்கள். அதை பத்தி மத்தேய சுவிசேஷம் 10:3 வசனம் படிக்கலாம். பாருங்க, அப்ப இங்க மறுபடியும் அந்த வேர்டு பாக்குறோம், லெபேயு. ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு. அப்போ ஒரு யூதா என்ற ஒரு அப்போஸ்தலருக்கு மாற்று பெயர்கள் நிறைய இருக்குது. அவருக்கு என்னென்ன மாற்று பெயர்கள் இருக்குது, யோசே அந்த பேர் பாக்குறோம், நெக்ஸ்ட் ததேயு பாக்குறோம், அப்புறம் லெபேயு பாக்குறோம். இந்த மாதிரி பல பெயர்களால இவர் அழைக்கப்பெற்றார். இந்த பெயர்களுக்கு நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கும், இஸ்ரேலர்களை பொறுத்தளவு ஒரு அர்த்தம் இருக்கணும். இது பொதுப்படையா பார்த்தா இதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இல்ல, என்னென்ன அர்த்தங்கள் இந்த பேர் மாற்றத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள்னு ஆதாரம் இல்ல. ஆனா பிரதர் ரசல் அவருடைய ஆர்டிக்கல்ல ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், இந்த லெபேயு என்ற வேர்டு கிட்ட அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் வந்து 2261, அதுல 2 பேரால பார்க்கும்போது ஏ மேன் ஆஃப் டாக்ட்ரின், இவர் ஒரு உபதேசத்தின் மனிதன் என்று இவருடைய பெயரை குறிப்பிடும் போது அதற்கான ஒரு பொருள் அவர் அந்த ஆர்டிக்கல்ல அவர் குறிப்பிடுறார். சோ இது ஒண்ணுதான் நம்ம பார்க்க முடியுது. எனவே இருப்பினும் பைபிள்ல இவரை வித்தியாச வித்தியாசமான அந்த பெயர்கள் இவரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் படிக்கும் போதுதான் நம்மளுக்கு எது ஞாபகம் வரணும், அந்த யூதா நிருபம் ஞாபகம் வர வேண்டும். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் இந்த கலெக்ஷன் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. அப்புறம் இவர் எந்த ஒரு பகுதி, இவர் எந்த ஊரை சார்ந்தவராக இவர் இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியம். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஞாபகம் வரணும், என்னன்னா ஜூதாஸ் காரியோத் பத்தி நம்ம படிக்கும் போது பார்த்தோம். அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல இந்த யூதாஸ் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நிலையில இருந்தவர், யூதாஸ் மாத்திரம். மற்றவர்களை பத்தி பார்க்கும்போது பொதுவா அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்லலாம்னா அப்போஸ்தல நடபடிகள் 11:11 வசனம் நம்ம வாசிக்கலாம். 11:11 பாருங்க வேர்டு எப்படி அழைக்கிறாங்கன்னா கலிலேயராகிய மனுஷரே. அப்ப அப்போஸ்தலர்கள் மெஜாரிட்டி அவங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க கலிலேயர். இப்போ இந்த வார்த்தை உச்சரிக்கும் போது ஜூதாஸ் கிடையாது, அவர் வந்து மர்ச்சிட்டார். சோ மீதி இருக்கிற அந்த 11 அப்போஸ்தலர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா கலிலேயர்கள். அப்போ கலிலேயாவை சார்ந்துட்டா ஒருவர். சோ இதுதான் இவரை பத்தி நம்ம பாக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இவருடைய தன் இயல்புகள், இவர் எந்த மாதிரி ஒரு குணத்தன்மை உடையவர் இந்த யூதா, அது கூட சகோதரர்கள் குறிப்பிட்டாங்க. அதே ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிக்கல்ல 2261 இவரை பத்தி பார்க்கும்போது இவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். யூதா என்ற அப்போஸ்தலர் வந்து ஒரு உண்மையான ஒரு ஊழியர் சொல்லி இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. இங்கிலாந்து பைபிள் ஸ்டூடெண்ட் அவங்க கொடுக்கும் போது, சாரி இவர் நம்ம பிராங்க் ஷெல்லு பிரதர், அவர் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இவர் மிகவும் ஒரு சின்சியாரிட்டி பர்சன், மிகவும் அக்கறை கொண்ட ஒருத்தர், எந்த விஷயத்திலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார். அப்புறம் பயம் இல்லாதவர், எந்த சூழலையும் எதை பார்த்து பயந்துட மாட்டாரு, ரொம்ப தைரியமாக அதே சமயம் ரொம்ப அக்கறை கொண்டவராக இவர் இருப்பார். முக்கியமாகவே இந்த ஒரு ஓட்டத்தில் அந்த சின்சியாரிட்டி என்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அக்கறை நமக்கு வேணும், பொறுப்பு அக்கறை நமக்கு இருக்கணும். அது அது இல்லைனாலே போச்சு, நிறைய சில வீழ்ச்சிகள் சில தளர்ச்சிகள் நமக்குள்ள வந்துடும். நல்லா இந்த ஓட்டத்தில் ஓடணும்னா அதுல இந்த சின்சியாரிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதெல்லாம் பார்த்தா இந்த யூதா அவருக்குள்ள வந்து ரொம்ப அருமையா இருந்திருக்கு. இதுதான் வந்து அவரை பற்றிய சில குறிப்புகள். பிற எழுத்தாளர்களும் சகோதரர் ரசல் அவங்க கூட அவரை பத்தி சொல்றாங்க. இவங்க இவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், ஒரு சின்சியாரிட்டி பர்சன், மற்றும் பயம் அற்றவர், எதை பார்த்து பயந்து பின்வாங்கிட மாட்டாரு, தைரியமா அவர் நிப்பார். சோ இதெல்லாம் அவருடைய குணத்தன்மைகள், அப்போஸ்தலருடைய குணத்தன்மை, யூதா அப்போஸ்தலரை பற்றி குணத்தன்மை. ஓகே, நெக்ஸ்ட் இவர் ஊழியம் செய்தது எங்க இவர், ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இல்ல. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் என்னன்னா ஸ்ப்ரெட் ஆனாங்க, சிதறி போயிட்டாங்க. இப்படி சிதறி போகும்போது இந்த யூதா என்ற அப்போஸ்தலர் இவர் ஊழியம் செய்தது எந்த பகுதிகள் என்றால், அது கூட சில வரலாற்று இன்ஃபர்மேஷன் தான் போட்டிட்டு காட்டுறாங்க. அசீரியா மற்றும் பெர்சியா, அசீரியா பெர்சியா இந்த பகுதிகள், இந்த ரெண்டு பகுதிகளில் இவருடைய ஊழியங்கள் வந்துட்டு நடந்திருக்கிறது, இந்த ரெண்டு பகுதிகளில் இவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தகவல் கொடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் ஜீசஸ் கூட இருந்த போது, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போது, அவர் கூட ஒரு அப்போஸ்தலனா இவர் இருந்த போது, அநேக அப்போஸ்தலர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கிராஸ் ஆவாங்க கர்த்தரோடு. பேதுரு பத்தி பார்த்தோம்னா நிறைய எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3.5 வருஷ காலப்பகுதி, கடைசி அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில 3.5 வருஷ காலப்பகுதிகளில் பேதுருவினுடைய பங்கு பார்த்தா நிறைய எடுக்கலாம் வசனங்கள். இந்த மாதிரி யாக்கோபு பத்தி, யோவான் பத்தி கூட நம்ம நிறைய எடுக்கலாம். இதே மாதிரி இவர் யூதா பத்தி நம்ம ஏதாவது எடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவோட இருந்த காலப்பகுதிகளில் யூதா பத்தி எங்கேயாவது ஸ்பெஷலா சுவிசேஷ புத்தகங்களை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு இடத்துல வரார். இந்த யூதாவினுடைய தன்மை பற்றி நம்ம ஒரே ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 14:22-23 வசனங்கள் படிக்கலாம். பாருங்க இது எவ்வளவு பெரிய கேள்வி. இந்த இந்த க்வெஸ்சன் வந்துட்டு ஸ்காரியோத் அல்லாத யூதா, யாரா, யூதா நிருபத்தை எழுதினவர், அவர் வந்துட்டு கர்த்தத்தை கேட்கிறார், ஆண்டவரே. அவருடைய சகோதரன் பிறப்புல மாம்சத்தின்படி, ஆனா அவர் எப்படி அழைக்கிறாருன்னா, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இதுதான் அவர் கேட்கிற கேள்வி. அவர் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதிலும் கொடுத்தார். ஏன்னா சில கேள்விகள் வரும், அப்படியே அதை கர்த்தர் கவனிக்காம விட்டுருவாரு, இல்லைன்னா ரெக்கார்டு இருக்காது. ஆனா இதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. வசனம் 23 படிக்கலாம். ஆமா, இங்க ஒரு ஒரு எக்ஸாக்டா அப்படியே பொருந்துற மாதிரி இருக்காரு இந்த பதில். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜீசஸ் சொல்றாரு, நீங்க வந்து என்னில் அன்பா இருக்கிறீங்க, நீங்க என் மேல அன்பா இருக்கும் போது நிச்சயமா உங்களால என்னுடைய உபதேசத்தை, வசனத்தை நீங்க கை கொள்ள முடியும். என்னுடைய வசனங்களை நீங்க கை கொண்டுட்டீங்கன்னா உங்க மேல பிதா அன்பா இருப்பான். பாருங்க அந்த லிங்க் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். சோ இதுதான் பாக்குறோம், வெளிப்படுத்துற விஷயம். யாருக்கு? ஒரு சகோதரன் சகோதரிக்கு கர்த்தர் வந்து எங்களுக்குமே நீங்க வெளிப்படுத்துறீங்களே, உலகத்துக்கு வெளிப்படுத்தாம அப்படின்னா ஜீசஸ் மேல அன்பு இருக்குது. பொதுப்படையா தான் வந்தார் இஸ்ரேலர்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில எல்லாரும் அவர் மேல அன்பு வச்சு அவர் பின்னாடி வந்தாங்களா? வரல. ஒரு சிலர், அது விசேஷமா அப்போஸ்தலர்களை இவர் கூப்பிடுறாரு அப்படின்னா உடனே கீழ்ப்படிஞ்சு அவர் பின்னாடி வந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த கீழ்ப்படிதல் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. சோ இந்த மாதிரி கடந்து வந்தாங்க. சோ அப்படி கடந்து வந்தது நிமித்தமா மேசியாவை பற்றிய வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்குது, அதன் மூலம் தேவனை பற்றிய வெளிச்சம் கூட அவங்களுக்கு கிடைக்குது. சோ இதான் கர்த்தர் இயேசு அவரு கேட்ட கேள்விக்கு கொடுக்கிற பதில். சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் வாழ்ந்த காலத்துல இந்த யூதா ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கேயாவது ரெக்கார்ட் ஆயிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்கலாம். சோ இதெல்லாம் அவரை பற்றி இருக்கிற ஒரு கலெக்ஷன். நெக்ஸ்ட், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எல்லா பக்கம் ஊழியம் பண்ணிட்டு பைனலா வந்துட்டு அவங்க கர்த்தருக்காக மரிச்சாங்க. எல்லா அப்போஸ்தலர்களுமே அப்படி மரிச்சவங்க. அதுல குறிப்பா அப்போஸ்தலர் யோவான், இரண்டாம் சபையினுடைய தூதனா இருக்கிற யோவான், அவர் மாத்திரமே கடுமையான பாடுகள் வேதனைகளுக்குள்ள போனாரு. ஆனா அதுல எல்லாம் இருந்து வெளியில வந்தார். வந்துட்டு பைனலா அவர் மரணம் வந்து ஒரு இயற்கை மரணமா நடந்துச்சு. அப்ப அவரை தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, பவுல் அப்போஸ்தலரே உள்ளடக்குனா மற்ற 11 அப்போஸ்தலர், யோவான் தவிர மற்ற 11 அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியா மரிச்சான். அப்ப நிச்சயமா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் தெரியுது. அப்ப இந்த யூதா கூட எப்படித்தான் மரிச்சிருக்கும்? கர்த்தருக்காக ஊழியம் பண்ணி ரத்த சாட்சியாகத்தான் அவர் மரித்திருக்க வேண்டும். சோ இந்த குறிப்பு நம்ம பாக்குறோம். அப்ப இதுல இருந்து என்ன பதில் நம்ம கொடுக்கலாம்னா, அப்ப இவர் எப்படிப்பட்ட மரணம் வாங்கியிருக்கலாம்? ரத்த சாட்சின்ற வார்த்தை இருந்தாலும் இவர் எப்படிப்பட்ட மரணம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த பெர்சியா பகுதி, அந்த பெர்சியா பகுதியில இருக்கிற அநேகரை என்ன பண்ணார்னா இவர் வந்து கிறிஸ்தவர்களா மாத்தினார். இந்த பகுதிகளை ரொம்ப பிரபலமா இவருக்கு ஊழியம் நடந்துச்சு. அப்ப எங்க தேவன் ஒருத்தரை பிரபலமா பயன்படுத்துறாரோ அங்கதான் அவங்களுக்கு என்ன வரும், ஒரு ஒரு பாதிப்பு இல்லைன்னா வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு அவங்களுக்கு அங்கதான் வரும். இது ஆதி அப்போஸ்தலர்கள் விஷயத்துல நம்ம பாக்குற உண்மை. இப்ப அப்போஸ்தலர் பவுல் ரோமர்களுக்கு மத்தியில் ஒரு புறஜாதியினுடைய ஒரு அப்போஸ்தலன். சோ அப்படி இருந்ததுனால அவர் வாழ்க்கை யார் கையில தான் முடிஞ்சுச்சுன்னா புறஜாதியார் கையிலேயே முடிஞ்சுச்சு. சோ இதே மாதிரி தான் இவர் கூட இந்த பெர்சியர்களால அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் மூலமாக இவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இது வந்து ரெக்கார்டு இல்ல, உறுதியா சொல்ல முடியாது. பட் ஒரு அனுமானம் கொடுக்கறாங்க சில ஆராய்ச்சி தகவல்ல, இவர் பெர்சியா பகுதிகளில் சிலுவையில் அறையப்பட்டு இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்ன கொடுக்கறாங்கன்னா, இவர் டெத் ரிப்போர்ட்ல மெசபட்டோமியா பகுதி, மெசபட்டோமியா பகுதிகளில் இவர் அம்பு வைத்து எய்யப்பட்டு, ஏன்னா அந்த கால பகுதிகளில் அப்படி கூட சாகடிப்பாங்க மனிதர்கள். சோ அம்பு வச்சு இவங்களை நிக்க வச்சு அம்பால எய்யப்பட்டு குத்தப்பட்டு இந்த யூதா என்பவர் இவர் மரித்திருக்கலாம். சோ ரெண்டு விதமான கருத்து, ஒன்னு சிலுவையில் அறையப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கலாம், இன்னொன்னு அம்பால் எய்யப்பட்டு இவர் மரித்திருக்கலாம். எப்படியோ இவர் மரணம் அது ஒரு ரத்த சாட்சி. கர்த்தருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்து அது நிமித்தமா துன்பப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டாரு, அதுதான் ரத்த சாட்சின்ற வார்த்தை. சோ அந்த முறையில தான் இந்த யூதாவினுடைய இந்த அப்போஸ்தலருடைய மரணம் அது சம்பவிச்சிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இருந்த அந்த காலம் எதுவா இருக்கலாம், இந்த நிருபங்கள் எழுதி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இந்த நிருபம் எழுதி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம், கிபி 72 இவருடைய மரணம் சம்பவித்திருக்கலாம் என்று சில ஆதாரங்கள் அல்லது சில சரித்திர ஏடுகள்ல இருந்து நம்மளுக்கு தகவல் கொடுக்கறான் நம்ம சகோதரர். சோ இதுதான் இவரை பற்றி இன்ஃபர்மேஷன். இவருடைய ஃபேமிலி பத்தி பர்சனலா இவருக்கு ஏதாவது திருமணம், இவருடைய ஃபேமிலி பத்தி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமானா? பொதுவா அது எல்லா அப்போஸ்தலர்களுடைய விஷயங்களை எடுத்து ஸ்டடி பண்ணீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே பதில். என்னன்னா 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் அப்போஸ்தல் பவுல் எழுதுவார் இல்லீங்களா, பேதுருவை போலவும் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவும் மனைவியாகி ஒரு சகோதரியை உடன் வைத்துக் கொள்ள எனக்கு அதிகாரம் இல்லையா? இது அப்போஸ்தல் பவுலினுடைய கேள்வி. எங்கன்னா வசனம் படிக்கலாம், 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்துல 9:5 அந்த வார்த்தை எப்படி கொடுக்கிறாரு? மற்ற அப்போஸ்தலர் கர்த்தருடைய சகோதரர், கர்த்தருடைய சகோதரர்ல யார் யார் இருக்கிறா உள்ள யாக்கோபு இருக்கிறார், யூதா இருக்கிறார், ஒருவேளை மத்தேயு கூட இருக்கலாம். மத்தேயு பத்தி ஃபுல் கன்ஃபர்மேஷனா கொடுக்க முடியாது, இருக்கலாம். சோ இவங்க இவங்கெல்லாம் கர்த்தருடைய சகோதரர். அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்ப மத்தேயு யாக்கோபு யூதா இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை திருமணமாகி மனைவி இருக்கலாம். பவுல் சொல்றாரு, இவங்கள மாதிரி நானும் செய்ய முடியாதா கேக்குறாரு. அப்ப அதுல இருந்து என்ன அர்த்தம், அவர் அதை செய்யலாம். சோ இதுதான் இந்த ரெக்கார்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கு மனைவி இருந்திருக்கலாம் என்று ஒரு கேள்வி அல்லது ஒரு கேள்வி துணியோட அந்த கருத்துக்கள் கொடுக்கறாங்க. சோ இது வந்து இவருடைய ஃபேமிலி விஷயத்தை பற்றி கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, இது அனைத்துமே அடங்கினது தான் என்னன்னா இந்த யூதா நிருபத்தை பற்றிய ஒரு முன்னுரை. இந்த ஒரு நிருபத்துக்குள்ள நம்ம கவனிக்கும் போது, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு மைல்டா அந்த பாயிண்ட் கொடுத்தோம், என்னன்னா இந்த நிருபத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் மற்ற 65 புத்தகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய சில விஷயம் இருக்கு. என்னென்ன வார்த்தை இருக்குன்னா, முதல்ல வந்து டாக்டரின். என்ன மாதிரி டாக்டரின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம், த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இந்த வார்த்தை வந்துட்டு இவர் தான் யூஸ் பண்றாரு, இந்த யூதா அந்த அப்போஸ்தலர் பயன்படுத்துறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏனோக்கு, ஏனோக்கினுடைய விஷயத்தை பத்தி இவர் சொல்றார், ஏனோக்கினுடைய விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் இந்த நிருபத்தினுடைய ஸ்பெஷல். ஏனோக்கு பத்தி இவர் சொல்றார், அந்த ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு பேசிட்டு ஒரு ப்ராபசி பத்தி சொல்றார். நெக்ஸ்ட் வந்துட்டு மிகாயேல், மிகாயேல் பத்தியும், அந்த மிகாயேல் சாத்தானோடு நடத்திட்ட பேச்சுவார்த்தை எதற்காக, மோசையினுடைய சரீரம் பத்தி. மிகாயேல் மற்றும் சாத்தான், லூசிபர், மிகாயேல் லூசிபர் இவங்களுக்கு மத்தியில் நடந்துட்டா பேச்சுவார்த்தை. சோ இத பற்றிய தகவல் இந்த நிருபத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, முதலாம் உலகம் அழிக்கப்பட்டதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தூதர்கள், தூதர்களுடைய தவறு. இந்த தூதர்கள் தேவனுடைய அனுமதி இன்றி அவர்கள் கீழே வந்தாங்க. தேவன் அவர்கள் அனுப்பல, அவர்களா என்ன பண்ணாங்கன்னா மனுக்குலத்தை தாங்கள் காப்பாற்றலாம் என்று சொல்லி கீழே வந்தாங்க. சோ இந்த ஒரு உண்மை இந்த யூதா நிருபத்துல பாக்கலாம். வசனம் எப்படி இருக்குன்னா, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும் போது நிச்சயமா இது ஒரு அதிகாரமுடைய ஒரு நிருபமாய் இது காணப்பட்டுட்டாலும், இதுல இருக்கிற சில கலெக்ஷன், இது மற்ற எந்த நிருபங்களையும் பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம இதுக்குள்ள பார்க்கலாம். எனவே அப்ப இந்த நிருபத்தை நம்ம தியானம் பண்ணுவது அது ஒரு ஏற்ற சூழலாக அது காணப்படும். ஆனா என்னன்னா, இவ்வளவு ஸ்பெஷலான வேர்டு எல்லாத்தையும் இது உள்ள அடக்கி இருந்தாலும், இந்த நிருபத்துக்கான ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளவு கலெக்ஷனையும் உள்ள வச்சுட்டு இது ஒரே ஒரு அதிகாரமா இது இடம்பெற்றிருக்கு பைபிள்ல. இவ்வளவு இன்ஃபர்மேஷனை வச்சிருந்தாலும் வேற 25 வசனங்களா தான் அதை பிரிச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுல அதிக வசனங்களோ அதிக அதிகாரங்களோ இது கிடையாது. அப்ப அதுல இருந்து என்ன பார்க்க முடியுது, இல்ல என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, நிச்சயமா ஒவ்வொரு வசனமும் நிதானமா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணணும். எனவே இதை ஸ்டடி பண்ணாம பொதுவா ஒரு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃபுல்லா வாசிச்சோம்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எல்லா வார்த்தைகளுமே ரொம்ப ஹெவியா, ரொம்ப ஆழம் உள்ளதா, ரொம்ப அர்த்தம் உள்ளதா இவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் காமிச்சிருக்கலாம். அவர் ஒரு அப்போஸ்தலனா, அதுவும் கிபி 70 போது அவருக்கு நல்ல ஒரு ஏஜ் அவருக்கு கடந்து போயிருக்கும். அப்போஸ்தலர் பவுலே 64 மரிச்சான்னு ரெக்கார்டு பார்க்கும். அப்ப 70 அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் பவுலினுடைய மரணத்துக்கு அப்புறம் இவர் இதை எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கணும், சத்தியத்துல நல்ல அனுபவம், ஒரு முதிர்ச்சி இருக்கணும். அது அனைத்தையுமே சபையினுடைய பாதுகாப்புக்காக அவர் பயன்படுத்துறார். பர்டிகுலரா இந்த பகுதி அந்த பகுதி இல்ல, பொதுவான நிருபமாக அனைவருக்கும் எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிருபமாக அவர் எழுதிட்டார். அப்ப நிச்சயமா இந்த நிருபம், இந்த நிருபத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆதிகால சபை அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த நிருபங்கள் யார் யார் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல சில மாற்றங்கள், சில நல்ல சில உருமாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். இதே விஷயம் தான் இன்னைக்கு இந்த கடைசி கால சபை வாய்ப்புல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நம்ம கூட இந்த நிருபத்தை பத்தி தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு கூட ஆவிக்குரிய முறையில இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா நிச்சயமா சில கண்டிப்பு இருக்கும், சில எச்சரிப்பு இருக்கும், சில நீதியை படிப்பிக்கிறது இதுக்குள்ள இருக்கும், சில உபதேசத்தை இது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா டோட்டலா எடுத்தா ஒரு தேவனுடைய மனுஷனை பேரினவனாக மாற்றுவதற்காய் கொடுக்கப்பட்டது பைபிள் என்ற அந்த 2 தீமோத்தேயு 3:16-17 வசனத்தின் படியான பிரயோஜனத்தை இந்த நிருபத்தை ஸ்டடி பண்ணும் போதும் அது நமக்குள்ள நடக்கும். அப்ப அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த முதலாவது முன்னுரை வகுப்பை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற இந்த நிருபத்தை நாம் ஸ்டடி பண்ணி தேவ ஆவியில ஜெபத்தோட நாம் தியானம் பண்ணி நமக்கு வேண்டிய அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், தெளிவான சில எச்சரிப்புகள், சில படிப்பினைகள் இந்த அதிகாரத்தில இருந்து நாம் பெறலாம். அதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் வேண்டிய பரிசுத்தாவி கிருபைகளை கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.